الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل نقذف بالحق على الباطل فيدمغه فإذا هو زاهق ولكم الويل مما تصفون. وقال النبي عليه الصلاة والسلام إن العلماء ورثة الأنبياء وإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما وإنما ورثوا العلم فمن أخذه أخذ بحظ وافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கீக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அழகான சபையிலிருந்து இன்று வெளியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 68 இளம் ஆலிமாக்களே, அவர்களுடன் சேர்ந்து வெளியாகக்கூடிய ஹாசிபாக்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள், பெரிய ஒரு பாக்கியம், அவருடைய புனிதமான கலாமாக அல் குர்ஆனை பாடமாக்கி வெளியாகக்கூடிய ஹாசிபாக்கள், அவனுடைய புனித வஹியுடைய கல்வியை கற்று வெளியாகக்கூடிய ஆலிமாக்கள், உண்மையிலேயே அவர்கள் பெரிய ஒரு பாக்கியசாலை. ஏனென்றால் உலகத்தில் இவர்களுக்கு நிகராக நாங்கள் வேறு யாரையும் எதையும் வைக்க முடியாது. கடந்த காலங்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். உலகத்தில் எத்தனையோ சக்தியுடையவர்கள், ஆற்றலுடையவர்கள், பண பலம், படை பலம், இன்னும் எண்ணற்ற பலமுடையவர்களில் நாம் வந்து இந்த இயல்புடையவர்களுடன் மோத முடியாமல் இறுதியில தோல்வி அடைந்திருக்கிறார். முழு நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். நபிமார்களில் அநேகமானவர்கள் வசதியோடு, செல்வத்தோடு, செழிப்போடு வாழல. அநேகமானவர்கள் வறுமை போட்டுல, கஷ்டத்துல, சிரமத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வசதியாக வாழ்ந்த நபி என்றால் ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பின்னால் கடைசி காலத்தில் ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அது அல்லாத மற்ற அநேகமான நபிமார்கள் சிரமத்திலும் வறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை எதிர்க்க ஒவ்வொரு காலத்துடைய தலைவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பணபலமும், படை பலமும், உடல் பலம், இன்னும் எண்ணற்ற பலமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருடைய இறுதி முடிவும் எவ்வாறு ஆனது, இந்த நபிமார்களை அல்லாஹ் இறுதியில எவ்வாறு உயர்த்தினான் என்ற வரலாறுகள் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறீங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வருகின்றார்கள். வரும் பொழுதே தன்னுடைய தந்தையை இழந்த அனாதையாக வருகிறார்கள். அதன் பின்னால் தன்னுடைய 6வது வயதுல தாயையும் இழக்குகின்றார்கள். நபி அவர்கள் பிறந்த அந்த நேரத்தில் தான் தாயிப்பிலிருந்து மக்கள் எல்லாம் வருவார்கள். மக்காவில் உள்ள சின்ன சின்ன குழந்தைகளை எடுத்துக்கொண்டு போய் தாய்க்குடைய அந்த சீதோஷன நிலையில வைத்து குழந்தைகளுக்கு 2 வருடம் பாலை புகட்டி விட்டு தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒப்படைப்பார்கள். அந்த காலத்துல வாரவர்கள் எல்லாம் எந்த குழந்தையுடைய பெற்றோர் செல்வத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்களை கண்டு கண்டு குழந்தைகளை எடுக்குகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுப்பதற்கு யாரும் முன்னுக்கு வரல. ஏன் இந்த குழந்தை எடுத்து பால் புகட்டினதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே தந்தை இல்லை, இந்த பிள்ளையுடைய தாயும் ஒரு ஏழை பெண்மணி, இந்த குழந்தைக்கு பாலை புகட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என்று வாரவர்கள் யாரும் அந்த பிள்ளையின் மீது கையை வைப்பதற்கு கூட விரும்பல. ஹதரத் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே ஏழையான ஒரு பெண், ஏற்கனவே அவர்களுடைய மடியில் ஒரு குழந்தை பால் குடிக்கிற குழந்தையும் இருக்குது. அந்த பிள்ளைக்கு பால் புகட்ட கூட அந்த பெண்ணுடைய உடம்புல சக்தி இல்லை. அவன் ஏறி வந்த கழுதை எந்த அளவுக்கு சிலோன்னு சொன்னா, தாயிப்புல இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து மக்காவுல சேர்ந்து விட்டாங்க. பல நாட்களுக்கு பின்னால்தான் ஹலீமா சாதியா மக்காவை வந்து அடைகின்றார். வந்தவர்கள் எல்லாம் செல்வத்தோடு உள்ள பெற்றோர்களுடைய குழந்தைகளை தூக்கி விட்டார்கள். இவர்களுக்கு வேற யாரும் இல்ல. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தார். ஹலீமாவுடைய கணவன் சொன்னாரு, ஹலீமா பரவாயில்ல, அந்த பிள்ளையாவது இடங்கள், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வெறுங்கையோட போறதுல அர்த்தம் இல்லை, அதனால அந்த பிள்ளையாவது எடுங்க. ஹதரத் ஹலீமா சாதியா ரதியல்லாஹு அன்ஹா போய் அந்த குழந்தையை எடுத்துக்கின்றார்கள். எடுத்து தன்னுடைய மடியில வைத்ததுதான் தாமதம் அவர்களுடைய மார்பகத்துல பால் சுரக்க ஆரம்பித்தது. அவர்கள் ஏறி வந்த கழுதையில் அந்த குழந்தையோடு ஏறுகின்றார்கள். அந்த கழுதை வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது. ஹலீமாவுடைய தோழிகள் கேட்பாங்க, ஹலீமா நீங்க ஆரம்பத்துல வந்த அதே கழுதையா அல்லது இது வேற கழுதையா? சொல்வார்கள், இல்ல நான் ஏறி வந்த அதே கழுதை தான், ஆனா நான் மக்காவோட ஒரு புள்ளை எடுத்தேன், அந்த புள்ளையுடைய வரக்கத்தோ தெரியல. அதனால் ஹலீமா சாதியாவுடைய கணவன் சொல்வாரு, யா ஹலீமா லக்கத் அஹ்ஸி நஸ்மத்தன் முபாரக்கா, ஒரு பரக்கத்தான புள்ளைய குழந்தைய நீங்க எடுத்துட்டீங்க. அந்த குழந்தையுடைய பரக்கத்தை உட மார்பகத்தில் என்பார், அந்த குழந்தையுடைய பரக்கத்தை உங்களோட கழுதையும் வேகமாக போகுது. தாய்ப்புக்கு இவர்கள் முத முதல்ல போய்விட்டார்கள், மற்றவர்கள் எல்லாம் பின்னாடி தான் வந்து சேருகின்றார்கள். தாய்ப்புல அந்த நேரத்துல கொஞ்சம் வறுமை, அதாவது மழை பெய்யாமல் கொஞ்சம் வறுமையில வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துல அவர்களுடைய கால்நடைகளை மேய விட்ட மாலையில வெறும் வயிற்றோட தான் வரும். ஹலீமாவுடைய அவர்களுக்கு பால் புகட்டுவதற்கு செவிலி தாய்கள் கூட தயார் இல்லை. ஆறாவது வயதுல தாயை இழந்து விட்டாங்க, எட்டாவது வயதுல தன் அப்பாவை இழந்து விட்டாங்க, அதற்கு பின்னால அவர்கள் அவர்களுடைய 25வது வயது, அவர்களை விட 15 வயது மூப்பு, 40 வயதுடைய ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. ஏன் நபிக்கு சார்பா பாகிங் பண்ண கூட யாரும் இல்லை? ஏன் உமாவோ பாப்பாவோ அப்பாவோ யாரும் இல்லை? இருந்தாலும் அல்லாஹுடைய ஏற்பாடு, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முடிக்கிறாங்க. நீண்ட வரலாறு, ஆரம்பத்துல நபியுடைய ஆரம்பம் இவ்வாறு தான். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பின்னால அவர்களுக்கு கொடுத்த இந்த நுபுவத், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீனுடைய இல்மின் மூலமாக அவர்களை அல்லாஹ் எவ்வாறு உயர்த்தினான். உலகத்தில் ஆக கூடுதலான ஒரு நபருக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது முஹம்மத் என்ற பெயர் தான். நாங்கள் மாற்று மதத்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. எந்த வருடம் பிரிட்டன்ல மாத்திரம் 1000க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு முஹம்மத் என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. அதாவது லண்டன்ல மாத்திரம் உலகத்துல நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் பிறக்கிற குழந்தைகள் 1000 குழந்தைகளுக்கு முஹம்மத் என்று பெயர் வைக்கப்படுது. 1000 பெண் குழந்தைகளுக்கு ஆயிஷா என்று பெயர் வைக்கப்படுது. ஏன் யாரின் மீது மஹப்பத் இருக்குதோ அவங்கள பெயரை தான் குழந்தைகளுக்கு வைப்பாங்க. மேலும் பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மின் மூலமாக அவர்களை உயர்த்தினான். அவர்களுக்கு இதன் மூலம் கொடுத்த அந்த சக்தி உலகத்தில் உள்ள வேற எந்த சக்திக்கு முன்னாலும் நிற்க முடியாது. கடைசி காலத்தில் வரக்கூடிய தஜ்ஜாலாக இருக்கலாம். தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அனுப்புறது யாரு? ஹதரத் ஈசா அலைஹி ஸலாம் அவர்கள். எனவே நம்முடைய அறிவு சொல்லும் தஜ்ஜால் பெரிய பலமுடையவன். அவனுடைய வலது கையில ஒரு, அதாவது சொர்க்கம், வலது பக்கத்துல சொர்க்கம் என்று ஒன்றை வைத்திருப்பான், இடது பக்கத்துல நரகம் என்று ஒன்றை வைத்திருப்பான். வானத்திற்கு உத்தரவிட்ட வான மழையை பொழியும், பூமிக்கு உத்தரவிட்ட அங்கே தானியங்கள் தாவரங்கள் வெளியாகும், செத்தவர்களை உயிர்ப்பிப்பான். இப்படி பல ஆற்றல்கள் கொடுக்கப்பட்டவன். ஆனால் அவனை எதிர்ப்பதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்டது யாரு? ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ராஹு அதுவுல்லா தாப கமா யதூபுல் மின்ஹு ஃபில் மா. அல்லாஹ்வுடைய விரோதி இந்த தஜ்ஜால் ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்ணால் கண்டால் உப்பு கரைவதை போல் அவன் கரைய ஆரம்பிப்பான்.
வெறும் கண்ணால பார்க்கிறது. இதா ராஹு அதுவுல்லா தாபகமா யரூபுல் மிர்ஹுபில்மா, அல்லாஹ்வுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய விரோதி அந்த தஜ்ஜால் கண்ணால் கண்டுவிட்டால் உப்பு கரைவதை போன்று கரைந்து விடுவான். அவர்களை அப்படியே விட்டு விட்டால் லந்தாப முழுமையாக கரைந்து விடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? இவர்களுடைய கையால அவன் வெட்டப்படுவோம். ஏர்போர்ட்டும் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல தான் ஹஜரத் ஈசா அலைஹிஸ் ஸலாம் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபியுடைய ஹதீஸ் லா இலா யஜிது, அதாவது லா யஹில்லு லிகாஃபிரின் யஜிது மின் தீஹி நஃபஸிஹி இல்லா மாத்த, ஹஜரத் ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் விடக்கூடிய மூச்சு அந்த வாடையை நுகர்ந்து விட்டால் காஃபிர்கள் இறந்து விடுவார்கள். இதுதான் ஆன்மீக பலம். நீங்க செலவையில சொல்லலாம், நபிமார்களுக்கு அல்லாஹ் விசேஷமான பலத்தை கொடுத்திருந்தான். நபிமார்களுக்கு மாத்திரமல்ல இந்த பலம் இருக்கல்ல, அந்த நபிமார்களுடைய வாரிசுகளான பின்னால நபியுடைய வாரிசுகளாக வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்றைய நம்முடைய காலம் வரைக்கும் கடந்த காலத்துடைய ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இந்த இல்மை சுமந்தவர்கள் இந்த இல்மின் மூலமாக செய்த சாதனைகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த இல்மின் மூலமாக அவர்கள் சாதித்தவைகளை நாங்கள் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஒருவர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த இரத்தில் மன்னருடைய கோட்டைக்கு செல்கின்றார். அவர்களுடைய கோட்டை எவ்வளவு பலம் உண்டா, இன்று வரைக்கும் அந்த ரோமர்களுடைய கோட்டையுடைய சில தூண்கள் இருக்கிறது ஜோர்டான்ல, அந்த தூணை புல் டவுசர் போட்டு உடைச்சா கூட உடைக்க அவ்வளவு பலம். ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்தவர்களை நாங்க பார்க்கலாம், குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்தவர்களை நாங்க பார்க்கலாம். அதனுடைய அடிப்படையிலே உலகத்துல வாழ்ந்தார்கள். வாழ்ந்து தன்னுடைய ஆன்மீக பலத்தை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். சஹாபாக்களாக இருக்கலாம், அதற்கு பின்னால வந்த தாபியங்களாக இருக்கலாம். சஹாபாக்குடைய காலத்துல கட்டடங்கள் போதாது, அதனால ஒரு காட்டு பகுதியை தெரிவு செய்கிறார்கள். அந்த காட்டு பகுதியிலே தங்குவது என்று முடிவெடுக்கின்றார்கள். அந்த ஊரில் உள்ள மிக முக்கியமானவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய இடம் ரொம்ப மோசமான, டேஞ்சரான, ஆபத்தான இடம். இங்கே விஷ ஜந்துக்கள், மிக பயங்கரமான வனவிலங்குகள் இங்கே வசிக்குகின்றன. அதனால தயவு செய்து இந்த இடத்திலிருந்து வேறு இடத்துல போய் அவங்கள நீங்க டென்ட் அடையுங்க. அல்லாஹ்வை நம்பியவர்களை அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ்வை பயந்தவர்களை முழு உலகமும் பார்த்து அவர்களை பயப்படும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள சில இஸ்லாமிய தலைவர்கள் மற்ற சக்தியை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? அவர்களுக்கு அல்லாஹுடைய பயம் இல்ல, அல்லாஹுமின் உண்டான அந்த நம்பிக்கை, எப்படியும் அந்த விசுவாசம் போதாது. அதனால உலகத்துடைய மற்ற வல்லரசை பார்த்து பயப்படுகின்றார்கள். அந்த சஹாபாக்கள் கைசரோ கிஸ்ராவோ எந்த ரோம பார்த்தி எந்த மன்னராக இருந்தாலும் சரி பயப்படல, அவர்களுடைய தர்பாருக்கு தன்னுடைய கழுதையுடன் போவாங்க. அந்த தர்பாரிலே உள்ள தூணிலே தன்னுடைய கழுதையை கட்டுவார்கள். அந்த காப்பட்ல போக முடியாது என்று தன்னுடைய அந்த பாலால அந்த காப்பட்டை ஓரமாக்கி கொண்டு உள்ளே செல்வார்கள். எந்த தைரியம் சஹாபாக்களுக்கு இருந்தது? மேலான பெரியார்களே, கூறுகின்றார்கள், வேறு ஒளியிடம் மாத்திரம்தான் வேஷ இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட அல்லாஹ் ஒரு பலத்தை தந்திருக்கிறான். இந்த இடத்திலிருந்து மிருகங்கள் எல்லாம் நாங்கள் ஓரமாக்கலாம் என்று அந்த பகுதியில் உள்ள ஒரு உயரமான கல்லு மலையில நின்று ஒரே ஒரு சப்தம் ஒன்று போடுகின்றார்கள். யா ஐயத்துஹல் ஹய்யாத்து வஸ்ஸிபா, யா ஐயத்துஹல் ஹய்யாத்து வஸ்ஸிபா நஹ்னு அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னா நாஸிலூன் ஃபர்ஹலு அன்னா ஃபமன் வஜதனாஹு பாத ஸலாஸத் அய்யாமில் கத்தல்னா. ஏ பாம்புகளே, விஷ ஜந்துக்களே, வனவிலங்குகளே, நாம் நபியுடைய தூதுவர்கள், நபியுடைய தோழர்கள், நபியுடைய விருந்தாளிகள், நாம் இங்கே வந்து தங்குவதாக முடிவெடுத்து விட்டோம், அதனால் இந்த இடத்தை காலி செய்து விட்டு நீங்கள் சென்று விடுங்கள், ஒரு மூன்றே மூன்று நாள் உங்களுக்கு அவகாசம் தருகின்றோம், அதற்கு பின்னாலும் இங்கே இருந்தால் உங்களை கொண்டு விடுவோம் என்று அரபியில சத்தம் போடுகின்றார். சில நேரத்தில் மக்கள் கேட்பாங்க, இவர் இப்படி பேசினா மிருகங்களுக்கு விளங்குமா? ஆனால் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இவர்களுடைய ஆன்மீக பலத்தை அவர்கள் பாதிக்குகின்றார்கள். அந்த சரித்திரத்தை அறிவிக்கிற அறிவிப்பாளர் கூறுகின்றார், என்னுடைய கண்ணால நான் கண்டேன், சிங்கங்களும் சிறுத்தைகளும் புலிகளும் அவைகளுடைய முருகர்களுக்கு மேலான குட்டிகளையும் குஞ்சுகளையும் யாரோ ஒருவர் தனக்கு பின்னால் இருந்து தன்னை விரட்டுவதை போன்று அடிப்பதை போன்று விரண்டோடைய காட்சிகள் இன்னும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் மறக்காமல் இருக்கின்றது. அவருடைய ஞாபகார்த்தமாக கைருவான் பெரிய சிட்டி தோணும் செய்யாத ஜாமியாக்கு கைருவான் என்று சொல்லி பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஜாமியா கைருவான் என்று சொல்லி பெரிய ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது, 33 ஜாமியா 33 என்ற பெயரில் மஸ்ஜித் இருக்குது, ஜாமியாக்கு கைருவான் என்று பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது அவர்களுடைய பெயரால. மேலான பெரியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வெளியாகக்கூடிய ஆலிமாக்களே, ஹாபிதாக்களே, நாங்கள் இந்த எங்களுடைய பலத்தை வளர்த்து கொள்வோமும். பின்னொரு காலத்தில் அப்படியே நாங்கள் வரலாம். முகலாய மன்னர்களுடைய ஆட்சி காலம், இந்தியாவை முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முகலாய மன்னர்களில் மிக முக்கியமானவர் அக்பர் மன்னர். அவர் தீன் இலாஹி என்று சொல்லி ஒரு புதிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தார். அதாவது அவர் விபச்சாரத்தை கூடும் என்றார், பலதார மனத்தை ஹராம் கூடாது என்றார், குர்ஆன்ல எது கூடுமோ அதை கூடாது, எது கூடாதோ அது கூடும் என்று புதிய ஒரு மார்க்கத்தை அறிமுகம் செய்தார். அந்த காலத்தில் வாழ்ந்தவர் தான் அஷேக் அஹ்மத் சர்வந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்முடைய பதாயில் அமல் அடிக்கடி நீங்க படிப்பீங்க, முஜத்தித் அல் பதானி, 20வது நூற்றாண்டுடைய சீர்திருத்தவாதி அவர் தான் அஷேக் அஹ்மத் சர்ஹந்தி ரஹ்மஹுல்லாஹ். அவர்கள் ஒரு மஸ்ஜிதுடைய சின்ன ஒரு குடிசை போன்ற மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தார்கள். முழு இந்திய உபகண்டத்துடைய தலைவர் மன்னர், அந்த அக்பர் மன்னருக்கு எதிராக போர் கொடி தூக்கி, இல்ல உன்னுடைய மார்க்கம் தவறானது, நீ உண்டு பண்ணிய இந்த தீன இலாஹி பாத்தியம் கூடாது என்று அவருக்கு எதிராக நின்று அல்ஹம்துலில்லாஹ் அந்த அக்பர் மன்னர் தோக்குகின்றார். அஷேக் அஹ்மத் சர்ஹந்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இன்று வரைக்கும் நாம் அவர்களை பற்றி கூறும் பொழுது முஜத்தித் அல் பதானி, 20வது நூற்றாண்டுடைய சீர்திருத்தவாதி என்று கூறக்கூடிய அளவுக்கு அவர்களை அல்லாஹ் உயர்த்தினார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியே நாங்கள் வரலாறுகளை பார்க்கலாம். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இது போன்ற பலம். நாளுக்கு நாள் இந்த பலத்தை அவர்கள் பலம் உள்ளதாக, சக்தியை இன்னும் பலம் உள்ளதாக எதன் மூலம் மாற்றினார்கள் என்றால், அவர்களுடைய அமல்களின் மூலமாக, வணக்கங்களின் மூலமாக, அல்லாஹ்வுடன் உண்டான தொடர்புகளின் மூலமாக, ரிக்கிரு திலாவத்துகளின் மூலமாக. எத்தனையோ இந்தியாவுல பெரும் பெரும் ஷேக்குமார்கள், தரீக்காவை உருவாக்கிய ஷேக்குமார்கள் உருவானார்கள். ஆனால் அவர்கள் அவ்வளவு பெரிய இடத்தை அடைவதற்கு காரணம், நாம் இந்த ஜும்மாவிடம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினோம், அவர்களுடைய தாய்மார்கள், அவர்களை வளர்த்து ஆளாக்கிய தாய்மார்கள் தான். இந்தியாவுடைய பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஷேக் காஜா முஹைதீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஜ்மீரில் அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். அந்த காஜா முஹைதீன் சிஷ்டி ரஹ்மஹுல்லாஹ் ஒரே ஒரு பிரயாணம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவதற்கு முன்னால டெல்லியிலிருந்து லாகூர் வரைக்கும் போகின்றார்கள். அந்த ஒரு பிரயாணத்தில் 90,000 பேர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த பிரயாணம் முடிந்து வந்து தன்னுடைய தாயிட்ட சந்தோஷமா சொன்னார்கள், தாயே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த சஃபர்ல 90,000 பேர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான். இந்த சந்தோஷமான செய்தியை சொன்ன நேரத்துல அந்த தாய் சொன்னால், மகனே, நீங்க நினைக்கிறீங்களா இது உங்களோட கெட்டித்தனம் அல்லது உங்களோட பலம் உங்களோட சக்தி நான் நினைக்கிறீங்க? உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. மகன், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, பால் குடி குடிக்கக்கூடிய வயதில் இருக்கிறீங்க. ஒரு எந்த நேரத்துல பால் புகட்ட வேண்டிய கட்டம் வந்தாலும் நான் புது செய்யாமல் உங்களுக்கு பால் புகட்டிய வரலாறே இல்லை. முழு செய்த புரிந்து கொண்டு தான் உங்களுக்கு நான் பால் புகட்டினேன், அவ்வளவு பக்குவமாக உங்களை நான் வளர்த்தது தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்று உங்களை கொண்டு இப்படியான வேலைகளை வாங்கி கொண்டிருக்கிறான் என்றார் அஷ்ஷேக் அப்துல் ஹக் முஹத்தி தெஹ்லவி. ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால இந்தியாவில் மிகவும் பிரபலியமான பெரிய ஷேக்குல் ஹதீஸ் அவர்கள் ஷா வலியுல்லா முஹத்தி தெஹ்லவிக்கு முன்னால் உள்ளவர்கள் அப்துல் ஹக் முஹத்தி தெஹ்லவி ரஹ்மஹுல்லா. இந்த டெல்லியில பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்பட்டு இருக்குது. அந்த பஞ்சத்துடைய நேரத்தில் சலாத்துல் விஸ்திர்கா மலை தேடி தொடக்கூடிய தொழுகைக்காக காலை முதல் அசர் வரைக்கும் எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வீட்டில் இருந்த ஆடுகள், அந்த எரும மாடு போன்றவைகள் எல்லாம் டெல்லியில் அதிகமாக அது கூடுதலாக இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்துக் கொண்டு காலை முதல் மாலை வரைக்கும் அணுகின்றார்கள், கதறுகின்றார்கள், துவா செய்கிறார்கள். ஆனா மழை வந்ததாக தெரியல. இந்த கூடி இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வாலிபன் வருகின்றார். வந்து கேட்கிறாங்க, நீங்கள் கூடி இருக்கிறீங்க, ஒரு சிலர் அறிந்து கொண்டிருக்கிறீங்க, ஏன் என்ன? அப்பொழுது சொன்னார்கள், இல்லை, எங்களுக்கு கடுமையான வருமா பஞ்சம், இஸ்திஸ்கா தொழுதோம், மழை தேடி வாசிவோம், மழை வருதில்லையே, மழை தேவை, ரொம்ப சிரமப்படுகின்றோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த வாலிபன் சொன்னால், கொஞ்சம் இருங்க, நானும் துவா செய்கிறேன். அவர் ஒரு ஒட்டகத்தில் வந்திருந்தார். கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் டெல்லியில மேவார் பகுதியில் எல்லாம் ஒட்டகம் தான். நாங்கள் கூட ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னால கண்ணாட கண்டிருக்கிறோம். ஒட்டகம் தருவ சாதாரணமாகும். இது 200 வருடங்களுக்கு முன்னால அவர் ஒட்டகத்துக்கு கிட்ட போனாரு. அங்க போய் நின்று கொண்டு என்ன செய்யறாரு, துவா செய்யறாரு. ஒரு 5-10 நிமிஷம் கூட கலியல்ல, மறு வினாடியே மழை பொழிய ஆரம்பித்தது. அந்த மக்களுக்கு எல்லாம் சரியான ஆச்சரியங்கள், அந்த மக்களுக்கு எல்லாம் சரியான ஆச்சரியங்கள். ஓடி வந்து இந்த வாலிபண்டை கேட்டாங்க, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறீர்கள்? நாங்க காலை முதல் மாலை வரைக்கும் நூற்றுக்கணக்கான நல்லவர்கள், வளமாக்கள், ஆபீஸ்கள், நல்ல சாலிஹான தாய்மார்கள் எல்லாம் கூடியும் கூட மழை வரல. நீங்க துவா கேட்டு சில நிமிஷங்கள் கூட கலியல்ல, மழை வந்து விட்டது. அவரை ஒட்டகத்துக்கு மேல சுட்டி காட்டுறாரு. அந்த பல்லக்கில் என்னுடைய தாய் அமர்ந்திருக்கிறார். நான் தாய்க்கு வந்து சொல்லல, நான் நேரா என்னுடைய தாய்க்கு கிட்ட வந்து, என்னுடைய தாய் எப்படியாப்பட்டவள் என்றா, இதுவரைக்கும் ஒரு மகரமான ஆணை என்னுடைய தாய் கண்ணில் பட்டதில்லை. என்னுடைய தாய் மஹரம பார்த்ததும், அதாவது மஹரம் அல்லாத ஒரு ஆளை பார்த்ததும் இல்ல, அல்லது மஹரம் அல்லாத ஒருவர் என்னுடைய தாயை கண்டதும் இல்ல. அந்த அளவுக்கு என்னுடைய தாய் அவ்வளவு பக்குவமாக பேணுதலாக வாழ்கின்றார். நான் அல்லாஹ் துவா செய்வேன், யா அல்லாஹ், என்னுடைய இந்த தாயுடைய பரிசுத்த தன்னோட உண்மையில விருப்பம், அவள் இவ்வளவு பக்குவமாக வாழ்கிறதனை கபூல் பண்ணியிருந்தார், அந்த தாயுடைய வரக்கத்தை வச்சு ஒன்றை கேட்கிறேன், மலையை தாண்டி கேட்டேன், மலை வந்து விட்டது. அஷேக் முகமது அப்துல் ஹக் தேலவி ரஹிமஹுல்லா அவங்க கிதாபில் எழுதுறாங்க, இப்படியாப்பட்ட பெண்மணிகளும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய தீனுடைய ஆன்மீக பலத்தால இந்த மாதிரியான பெண்மணிகளும் வாழ்ந்திருக்கிறாங்க. டெல்லியில குதுப்மினார் என்று சொல்லி பெரிய ஒரு கட்டிடம் உண்டு. இந்தியாவுடைய மிக விசேஷமான அதிசயங்கள்ல தாஜ்மஹல் மாதிரி குதுப்மினார் ஒரு அதிசயம். அந்த குதுப்மினார் கட்டப்பட்டது குதுபுத்தீன் பக்தியாரி காக்கின்ற ஒரு பெரிய மனிதர் பக்கத்தில் அடங்கி இருக்கிறார். அவருடைய ஞாபகார்த்தமாக குதுப்மினார் கட்டப்பட்டது. என்ன விசேஷம் என்றால், அந்த குதுப்மினார் அந்த மினாராவுக்கு நிழல் விழாது. பகல் எந்த நேரம் வந்து பார்த்தாலும் நிழல் விழாத ஒரு ஆச்சரியமான அடிப்படையில கட்டி இருக்கிறாங்க. அந்த குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறு எழுதுறாங்க. காக்கின்றா ஹிந்தியில ரொட்டிக்கு சொல்வார்கள். அந்த குதுபுத்தீன் பக்தியாரி காக்கிக்கு ஏன் காக்கின் பெயர் வந்தது என்றார், அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவருடைய தாய் ஒரு நாள் கணவன் மனைவியும் பேசிக் கொள்றாங்க, சின்னத்திலேயே எங்கட பிள்ளைய அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தவராக மாற்றணும், அதனால எது கேட்டாலும் நாங்க சொல்லுவோம், முசல்லாவ விரிங்க, அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான், இப்படியே நாங்க வளர்ப்போம் என்று கணவனும் மனைவியும் பேசிக் கொள்கின்றார்கள். பேசி அந்த புள்ள சின்ன வயதில் ஸ்கூல் போகுது, மதரசாவுக்கு போகுது, போய் வந்தவுடன் பசின்னு சொன்னா உம்மா சொல்லுவாங்க, முசல்லாவ விரிங்க, உங்களோட அல்லாஹ்ட்ட பசின்னு சொல்லுங்க, உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கா தருவான், உணவை தருவான். இந்த தாய் ஒரு வித்தியாசமா ரொட்டியை சுட்டு ஒரு அறையில ஒரு மூளையில ஒளிச்சு மறைச்சு வச்சுட்டு ஒரு நாள் அந்த பெண்மணி வேலை விஷயமாக வெளியில போனான்.
குழந்தை வருவதற்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு வர கிடைக்கல. இப்ப அந்த பெண்ணுக்கு பெரிய கவலை, நான் இவ்வளவு நாள் என்னுடைய மகனை இப்படி வளர்த்திக்கிறேனே, இன்றைக்கு மட்டுமே இல்ல எங்கட மகன் தொழுதுட்டு துவா செஞ்சு கிடைக்காட்டி ஏமாந்துருவானே, நான் இவ்வளவு பக்குவமா வளர்த்த எங்களுடைய மகனுடைய கருவியா வீணா போய்விடும் என்று ரொம்ப கவலையோடு வந்து பார்க்கின்றால் மகன் தூங்கி கொண்டிருக்கிறாரு. மகன் என்ன செய்யறாங்க, சரி தூங்கட்டும் அவசரமா அந்த பெண்மணி ரொட்டியை சுட்டு ஏற்பாடு செஞ்சுட்டு மகனை மெதுவா போய் எழுப்பினா மகன் வாங்க பசியாயிருக்கும் சாப்பிடுங்க, இல்ல நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா இப்படி இல்ல மரம மாதிரி இன்றைக்கு நான் முசல்லாபரித்தேன் துவா செய்தேன் வீட்டுக்குள்ள செய்தேன் இந்த இடத்துல வளமணியை கூட எனக்கு விசேஷமாக ஆச்சரியமான ஒரு ரொட்டி இன்றைக்கு கிடைச்சிட்டு நான் சாப்பிட்டு விட்டேன். அந்த பெண்மணி உடனே சிறுதல மீண்டும் என்னுடைய ரப்பை என்னுடைய இந்த முயற்சியை வீணாக்கல, நான் சின்னத்திலேயே என்னுடைய குழந்தை இப்படி வளர்ப்போனும் அவ ஆசைப்படுகின்றால் உறுதி எண்ணுகின்றால் ஒரு நாள் மறந்து விடுகின்றால் அல்லாஹு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றான். அதனால் அந்த பெரியவருடைய பெயரே குசுபுத்தீன் பக்தியாரி காக்கி. எந்த கிதாபில பார்த்தாலும் குசுபுத்தீன் பக்தியாரி காக்கின்றா ஒருட்டி அவருடைய வாழ்நாளுடைய சிறிய அந்த காலத்தில் அப்படி வளர்ந்ததுதான் பின்னால் அவரை அந்த பெரிய ஒரு ஷேக்காக மாற்றிவிட்டார். இது போன்ற ஒரு இரண்டு வரலாறுகள் அல்ல, நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் வரலாறுகள் இருக்கின்றன. எப்படி நம்முடைய ஆண்கள் அவர்களுடைய ஐமால அமலால அல்லாஹுடைய பல உதவிகளை பெற்றுக் கொண்டார்களோ அதே மாதிரி பெண்மணிகளும் பெற்றிருக்கின்றார்கள். இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் எதை சொல்ல விரும்புகின்றோம் என்றால், ஒரு காலம் இருந்து எங்களோட நாடுகள்ல ஹாஃபிஸ்மார்கள் இல்லை, ரமதான்ல தராவீன் தொழில் போடுமெண்ட இந்தியாவிலிருந்து வருவாங்க, எங்கட அமீன் ஹசரத் வந்திருக்கிறாங்க காத்தாங்குடியில மாஷால்லா ஓரளவு அந்த டைம்ல நேரத்தோடு எங்க ஹைகோ ஜாமியத்தில் கொலாகல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க. இருந்தாலும் எங்கட நாட்டில் ஹாஃபிமார்களுடைய எண்ணிக்கை ஒரு 30 வருடத்திற்கு முன்னால ரொம்ப ரொம்ப குறைவு. இந்தியாவிலிருந்து வருவாங்க வந்து ரமதான்ல தலைவிகள் தொழிலிருப்பாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு 10,000க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்மார்கள் அல்ஹம்துலில்லா ஆண்கள் உருவாகிட்டாங்க. பெண்மணிகள் எப்படிக்கும் 2,000க்கு மேற்பட்ட ஹாஃபிஸாக்கள் இருப்பாங்க, அல்ஹம்துலில்லா உருவாகிட்டாங்க. ஆனால் கவலை என்னண்டா, அல்ஹம்துலில்லா ஹாஃபிஸாக்களும் ஆலிமாக்களும் ஹாஃபிஸ்களும் உலமாக்களும் உருவாகிட்டாங்க. அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த ஆன்மீக பலம் இருக்குதா குறைஞ்சிருக்கதா, அதைத்தான் நான் என்ன சேர்த்தே கூறுகின்றேன். மற்றவர் எல்லாம் நாங்கள் முன்னேறி கொண்டு போகின்றோம், ஆனால் இந்த இலமின் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் சாதித்தார்களே, அதை எங்களால் சாதிக்க முடியுமா, நம்முடைய உலமாக்களால் சாதிக்க முடியுமா, அல்லது நம்முடைய ஆலிமாக்களை ஹாஃபிஸாக்களால் சாதிக்க முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது போன்ற மதரசாக்களுடைய நோக்கம் என்ன, வெளியாகிற ஆலிமாக்கள் வெளியாகிற ஹாஃபிஸாக்கள் வெளியாகிற ஆலிம்கள் ஹாஃபிஸ்கள் இவர்களின் மூலமாக உம்மத்து தயாராகும், உம்மத்தை இவர்கள் வழிநடத்தணும், ஆன்மீக துறையில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு பலம் ஒன்று கிடைக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு அந்த அல்ஹம்துலில்லா இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, இப்படியானவர்கள் உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் இப்பொழுது ஹயாத்தோடு பெரிய ஒரு ஷேக் இருக்கிறாரு, மூலான ஜூல்ஃபிகார் அஹமத் என்று சொல்லி பெரிய ஒரு ஆலின் அறிஞர் நக்ஷபந்தியா தரீக்காவுடைய ஷேகம் உட்பட அவர்களுடைய ஒரு கிதாபில் எழுதுகின்றார்கள். ஒரு மதரசாவுக்கு பாப்பா ஒரு பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கின்றார். சேர்த்துட்டு கொஞ்சம் நாளைக்கு பின்னால மகனை போய் பார்க்க நேரத்துல மகன் 3 ஜுஸ்ல ரொம்ப வேகமா எப்போதும் முடிச்சுட்டாரு, 4வது 5வது ஜுஸ் ரொம்ப ஸ்லோவா போகுது. அப்ப அந்த உஸ்தாதி கேட்டாராம், எங்களால நம்ப முடியல, எங்களோட மகன் இந்த 3 ஜுஸ்ல மட்டும் இவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டாரு, மற்ற 4வது 5வது ஜுஸ் மற்றவர்கள் மாதிரி மெதுவாக்கானே போகுது, என்ன ஏற்கனவே இவர் இதை பாடமாக்கிட்டாரான்னு வாப்பாட்ட கேட்க வாபத்தொன்னாரு, நான் எங்களுடைய மனைவியிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன், வீட்டுக்கு வந்த மனைவியிட்ட கேட்டா மனைவி சொன்னாவாம், எனக்கு அந்த 3 ஜுஸ்தான் பாடம், இவன் என்னுடைய வயிற்றில் இந்த புள்ள கற்று தரித்ததிலிருந்து நான் வேறு இந்த 3 ஜுஸை ஓடுவேன், ஒரு நாளைக்கு சிலவே இல்லை 2 தடவை 3 தடவை ஓடுவேன், அல்லாஹுடைய ஏற்பாடு தெரியல, அந்த புள்ள வயிற்றில் இருக்கும் பொழுது எல்லாம் நான் இந்த 3 ஜுஸை தொடர்ந்து ஓடிக்கொண்டு வந்தேன், அதனுடைய பறக்க அந்த புள்ளைக்கும் அந்த 3 ஜுஸு வயிற்றுக்குள்ளே இருந்து ஓரளவு பாடமாக வச்சு. இப்படியானவர்கள் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹாஃபிதாக்கள் வீடுகளில் ரமதான் வருது,
நாங்க என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ள எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் எங்கட மகரமானவர்களை வச்சு நீங்க வாங்க பின்னால நாங்க சொல்லுவோம். எங்கட ஹாஃபிஸ்கள் நிறைய மாற்றால உருவாகிட்டாங்க, ஒரு ஒவ்வொரு ஊர்ல ஹாஃபிஸ்மார்கள் கூடிட்டாங்க, எல்லாருக்கும் மத்தியில் கிடைக்கிறது கஷ்டம். நாங்க என்ன செய்யலாம், வாப்பா மகன் வாங்க, மகன் நீங்க செய்யாமல் சொல்லுவீங்க, நீங்க ஆறுதலை ஓதுங்க, மத்தியில சுருக்க முடியுங்க, அவசரமா ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க, நீங்க அமைதியா ஓதுங்க, நீங்க நல்ல நீர்த்திய கரா தகுதியோட ஓதுங்க, நாங்க உங்களுக்கு பின்னால நிற்கிறோம். இந்த மாதிரி நிகழ்வுகள் வீடுகள்ல நடக்குதா? குரான் ஓதிக்கொண்டு நாங்க வீடுகள்ல சமைக்கிறோமா? ஏதாவது மற்ற வேலைகள்ல செய்யக்கூடிய நேரத்துல குரான் ஓதிக்கொண்டு இருக்கிறோமா? வீட்டுல மகனையும் மகளையும் உட்கார வைத்து மகளுக்கு பின்னால மகன் நீங்க ஓதுங்க, மகள் நீங்க ஓதுங்க, உம்ம சொல்ல நீங்க பாடமாக்கி என்ற பாடம் தாங்க, பாப்பா சொல்லாது நீங்க பாடமாக்கி என்ற பாடம் தாங்கண்டா. ரொம்ப கவலை. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்து எங்களை எல்லாத்தையும் எங்கேயோ மாத்தி விட்டுருச்சு, எங்களை எல்லாத்தையும் எங்கேயோ கொண்டு போய் விட்டது. வீட்டுக்குள்ள வந்துட்டாலே அவர் அவருடைய மொபைல் போன்ல, மகனும் மகளும் அவங்களோட ஐபேட்ல ஐபோன்ல அல்லது கம்ப்யூட்டர்ல அல்லது லேப்டாப்ல இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் அவர்களுக்கு வேலை என்ன? அவர்களுடைய இன்டர்நெட்ல அவர்களுடைய வைஃபைல எல்லாரும் அவங்களுக்கு குரூப்ல இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி குரு, விளையாட்டு அதாவது டீம்களுக்கு தனி குரு, பிசினஸ்காரவங்களுக்கு தனி குரு, உடமாக்கருக்கு தனி குரு. என்ன அந்த குரூப்ல என்ன நடக்குது? யாராவது குரூப்ல உள்ள ஒரு ஆழ்ந்த வாப்பா இறந்துட்டாருண்டா, இவர் மரண செய்தி எழுதுறாரு, இன்னாருடைய வாப்பா இறந்து விட்டாரு. இப்ப அடுத்தவர் 2வது மெசேஜ் அனுப்புறாரு, இன்னால் இல்லா. 3வது அவரும் அனுப்புறாரு, இன்னால் இல்லா. ஒரு குரூப்ல 100 பேர் இல்ல, 100 பேரும் இன்னால் இல்ல. ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒருத்தருக்கும் விலங்குதில்லை. இந்த இன்னால் இல்லா வாழ ஏதாவது லாபம் இருக்குதா? அந்த மையத்துக்கு துவா செஞ்சா பரவாயில்லை, அந்த துவாவின் மூலமாக ஹதீஸ் கவனிக்குது. ஏதாவது ஒரு ஆச்சரியமான உண்டை செய்தா மாஷா அல்லா, இவர் 2வது மாஷா அல்லா, 3வது அவர் மாஷா அல்லா, 4வது அவர் ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு கால நெருல கணிஞ்சு கொண்டு இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் இளம் ஆணிமார்கள் ஹாஃபிதாக்கள் ஆண்களை மாதிரி சில பெண்மணிகள் எப்ப பார்த்தாலும் போன்ல தான், அவர்களுடைய கால நேரம் மொபைல்ல கடிஞ்சு கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு என்று சொல்லி தனி குரு போட்டோ பிடிக்கிறது கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில நேரத்துல பெண்மணிகள் மட்டும் இந்த இல்லாத கையில மவுங்க என்ன வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எங்கேயாவது குடுத்துட்டாங்களா ஹலால் என்று சொல்லி, எங்கேயாவது போட்டோ பிடிக்கிறது ஹலால் கூடும் பத்துவா குடுத்துட்டாங்களா? கூடாது தான். சில நேரங்கள்ல குடிப்பாங்க நிர்பந்தம், அதாவது ஏதாவது ஒரு இதுக்கு தேவை எடுத்து வைக்கணும் பாதுகாக்கணும் டாக்குமெண்ட் கொண்டு செய்யணும், பரவாயில்ல பிரச்சனை இல்லை, சில உடமாக்கள் அனுமதி சந்திக்கிறார். நாம் எதை சொல்ல வரோம் என்றா, பெண்கள் மட்டும்தான், அந்த இடத்துல ஆண்கள் யாரும் இல்லை. அதிகமான இளம் பெண்மணிகளுடைய கையில் அவங்கள கையிலே மொபைல் போய் அவங்களும் என்ன செய்யறது, போட்டோ பிடிக்கிற அவங்களும் வீடியோ பிடிக்கிற. அப்ப எங்களுக்கும் சாதாரணமான பெண்மணிகளுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்குது? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கள் அன்பிற்குரிய ஆலிமாக்களே, ஹாஃபிலாக்களே, நாங்க எங்களை எப்படி வளர்க்கணும்? ஆன்மீக துறையில வளர்க்கணும். அவ ஒரு நாளைக்கு 5 ஜூஸா, நான் ஒரு நாளைக்கு 10 ஜூஸு. ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சுபைதா பார்க்கும், அல்லாஹோ அந்த காலத்துல அப்பாசியாக்களுடைய மன்னர்களில் மிகவும் பலத்தோடு வாழ்ந்த ஒரு மன்னர் தான் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவர்களுக்கு இந்த உலகத்தில் 1/3 பகுதியை ஹாரூன் ரஷீத் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி தான் ஜுபைதா காத்தூன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. எந்த அளவுக்கு பலம் உண்டா, அவர்களுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. அந்த ஜுபைதா காத்தூன் தன்னுடைய வீட்டை எப்படி ஆக்கியிருந்தாங்கன்னா, தன்னுடைய மகள் மாளிகைய ஒரு சரித்திரத்துல 100 அடிமைகள் என்று வருது, இன்னும் ஒரு சரித்திரத்துல 300 என்று வருது, வேறொரு இடத்துல 1000 என்று வருது. சோரி 100 பேர் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுடைய வேலைக்காரிகள் 100 பேர், 100 பேர்களும் ஹாஃபிதாக்களும் காரியாக்களும் எப்படி வச்சிருந்தாங்கண்டா, அந்த 100ல் 10 பேர் ஒன்று சேரணும், 3 ஜுஸு குரான் ஓதணும், அந்த 10 பேர் ஒரு குரான் முடிப்பாங்க, 2வது 10 பேருடைய குரூப் வரும், அதற்கு பின்னால 3வது 10 பேருடைய குரூப். ஒரு நாளைக்கு அவர்களுடைய மாளிகையில மட்டும் 10 குரான் முடிக்கப்படும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில வருஷங்களுக்கு முன்னால துருக்கியில் உள்ள இஸ்தம்பூல்ல அந்த தொப்பி மியூசியம் இருக்குது, அங்கதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய அவர்களுடைய தாடி மொழி, தலைமொழி, வாள், தொப்பி, செருப்பு, ஜுப்பா, இப்படி நிறைய பொருட்கள் அந்த தொப்பி மியூசியத்தில் வைத்திருக்கிறாங்க. 1924 கமால் அத்தாத்துருக்கு என்று வந்துதான் அவர் துருக்கி பறிபோனது. அதற்கு முன்னால் வரைக்கும் அங்கிருந்த முக்கியமானவர்களும் சொன்னார்கள், சில கிதாபுகளை நாங்கள் பார்த்தோம், அந்த தொப்பி மியூசியத்தில் கிட்டத்தட்ட 400 வருடமாக இரவு பகலாக ஆபீஸ் மாளிகையை வைத்து குரானோதம் வைத்திருக்கிறார். 24 மணி நேரம், 400 வருடம் தொடர்ச்சியாக குரானோதம் வைத்திருக்கிறாங்க. யாரு? அந்த துருக்கிய அரசர்கள், அந்த நல்லவர்கள். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு சரியான கவலை. முந்தைய ஒரு காலம் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளாக இருந்தா எங்களோட வாப்பமார் அப்பமார் மத்தியத்துக்கு 10 மணிக்கு வருவாங்க, 10:30 மணிக்கு வருவாங்க. குரான் கிழிஞ்ச குரான் தான் இருக்கும். கம்ம போட்டு ஒட்டுவாங்க, மேலே பொடிச்சீனை ஒட்டுவாங்க, எப்படியோ குரான் ஓதுவாங்க. வீட்டில் ஒரு குரான் இருந்தா அம்மா ஓதினா அதுக்கு பின்னால மகள், அதுக்கு பின்னால ரெண்டாவது மகள், பல குரான் வாங்க வசதி இல்லை. அப்படி இருந்தது. இன்றைக்கு மஸ்ஜித்களுக்கு போயிட்டு பார்த்தா ஒரு அல்மா அடுக்கி வச்சிருக்கிறாங்க குரான். அந்த அல்மாரியுடைய அட்டையை நாங்க பார்த்தோம், மாத கணக்கில் அதிலிருந்து ஒரு குரான் எடுபட்டும் இல்லை. அப்ப என்ன, இல்ல சும்மா பசங்க கிடைக்கிற மத்தியில குரான். மத்தியத்துக்கு வந்தாலும் நாங்க மொபைல் போன்ல, இன்னும் 2 அக்கா சின்ன சொல்ல கை நீக்குது, அவர் அங்கே உட்கார்ந்து போன்ல பார்த்து கொண்டிருக்கிற, இக்காம சொல்ற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற, இக்காம சொன்னதோட ஓடி வந்து தக்பீர் கட்டினா அவருடைய சிந்தனை என்ன ஈக்கும்? சூரத்துல் பாத்திஹா ஓதுவாரு, ஆனா அவருடைய சிந்தனை என்ன ஈக்கும்? ஆண்களுடைய நிலைமை எப்படி இருந்த, வீட்டுல பெண்களுடைய நிலைமை எப்படி? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமதானை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நாம் எதை சொல்ல வரோம்னா, உம்மா பாப்பா கையிருந்தால் தான் புள்ள குட்டிகள்கிட்ட வரும். இப்புள்ள பாப்பமார் உங்களோட மகன்மார்களை நீங்கள் உங்களோட கையோட கூட்டி கொண்டு வாரது, அவர்களோட சேர்ந்து தொழுக வைக்கிறது. சுன்னத் தொழுங்க, முஹாபத் தொழுங்க, அப்பாவின் தொழுங்க, வித்ரு நீங்கள் தொழுங்க, இந்த சூறாக்களை ஓதுங்க, இந்த சிக்கல்களை செய்யுங்காண்டு பாப்பமார் மகன்மார்களை பழக்கணும், தாய்மார்கள் மகன்மார்களை பழக்கணும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இதன் மூலம் தான் ஆன்மீக பலத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனுடைய ஹதீஸுடைய இந்த வளங்கள் அல்லாஹ் எங்களை புரிஞ்சு கொள்ளணும். இதற்காக வேண்டி நிறைய பேர் உதவி செய்யறாங்க. நாங்கள் வெளிநாடுகளுக்கு போனாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்துற, எப்படின்னு சொன்ன, இப்ப அரபு நாடுகள் எல்லாம் மஸ்ஜித் அந்த அவுகாப்புக்கு கீழே வக்குப் சபை, அங்க வக்குப் மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்குரிய இமாமுக்குரிய சம்பளம், முஅதினுக்குரிய சம்பளம் எல்லாம் அவுகாப்பால மினிஸ்ட்ரியால. ஆனா எங்கட நாட்டுல மஸ்ஜிதுக்கு இமாமுக்கு பணம் கொடுக்கறதும் சரி, மதரசாவோட ஹதரத்மார்களை பணம் கொடுக்கறது சரி, மதரசாக்களுக்கு செலவழிக்கிறது சரி, உமர்த்திய ஹதர சொன்ன மாதிரி பில்டிங்கோ காணியோ எல்லாத்துக்கும் செலவழிக்கிற யாரு? தனவந்தர்கள். எங்களை நாட்டில் 200 மதரசாண்டா, ஆக குறைந்த ஒரு மதரசாவுல ஒரு மாதத்திற்கு 3 லட்சம் அண்டா, ஒரு மாதத்திற்கு 600 லட்சம் செலவழிக்கப்படுது. இந்த தனவந்தர்கள் ஏன் செலவழிக்கிறாங்க? லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான பணத்தை ஏன் அள்ளி அள்ளி வீசுறாங்க? இவைகளுக்கு ஆலிமாக்களும் ஹாஃபிதாக்களும் ஆலிம்களும் வளமாக்களும் நாங்கள் வகை சொல்வோம். இதன் மீது ஒரு நம்பிக்கை வந்துட்டான், இப்படி வாரி வாரி வழங்குறாங்க. எவ்வளவு தேவை வந்தாலும் வெளிநாட்டு உதவிகள் இல்ல, வெளிநாட்டிலிருந்து எந்த உதவிகளும் இல்ல, வேண்டுமென்றால் ஒரு 1 or 2% வெளியிலிருந்து வரும். 95% உதவிகள் நாட்டிலிருந்து வருது. நாங்கள் அல்லாஹ்வே வகை சொல்லணும், உதவி செய்கிறவர்களை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ்வே திருப்தி அடைய வைக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனது தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால இந்த நல்ல நேரத்தை நாங்கள் எதை சொல்ல வரோம்டா, அல்ஹம்துலில்லாஹ் பில்டிங்கள் வளர்ந்து கொண்டு வருது, எண்ணிக்கைகளும் கூடுது. ஆனால் குவாண்டிட்டியை விட குவாலிட்டி ஆக்கணும். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் குவாண்டிட்டி கூடிக்கொண்டு போகுது, மறுமுனையில் நாங்கள் எங்களை குவாலிட்டியானவர்களாக ஆன்மீக பலம் உள்ளவர்களாக வீட்டில் உள்ள தாய்மார்கள் அவர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் என்றால், எதிர்காலத்தில் எந்த வகையான பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக ஆகும். நிறைய பேர் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க, யூகே போறாங்க, அமெரிக்கா போறாங்க, கனடா போறாங்க. அந்த மாகவுள் அந்த சூழலில் இருந்து எந்த பயங்கரமான சூழலாக இருந்தாலும் சரி, அவர் வழி தவறி போகாமல், வழிகட்டு போகாமல், ஈமானுடன் தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்த தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளை வீட்டிலிருந்தே வளர்க்க ஆரம்பித்தோம். அதனால முதல்ல நாங்க எங்களுடைய வீட்டை சீராக்கணும். வெளியாகக்கூடிய ஆலிமாக்களுக்கு ஹாஃபிதாக்களுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்ன, ஆன்மீக துறையில நாங்க எங்களை வளர்க்கிற, நாங்க பக்குவமா வாழ்ற, நாங்க பேணுதலா வாழ்ற, நூற்றுக்கு நூறு சுண்ணத்தான முறைப்படி முதலாவது சுண்ணத்தின் மீது எங்களுக்கு பற்று வரணும், ஹராமின் மீது எங்களுக்கு வெறுப்பு வரணும், பாவம் ஹராம் அதிலிருந்து நாங்க முட்டு முழுதுமாக விலகி நாங்க நடந்தோம். வந்தா உள்ளக்கு மகளுக்கு சொன்னாலும் கேட்பாங்க, மகளுக்கு சொன்னாலும் கேட்பாங்க. நாங்கள் வாயால் சொல்ல தேவையில்ல, நாங்கள் வாழ்கிறத பார்த்தே அவர்கள் தங்களுடைய வாழ்வை மாற்றிக் கொள்வாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே நாங்கள் வந்தோம். எங்களை மகள் பட்டம் வாங்கிட்டாங்க, ஆலிமா பட்டம், ஹாஃபிதா பட்டம். நான் அப்படித்தான் இருக்கிறேன், நான் என்ன மாற்றல்ல, நான் இன்னும் அபாயாவோடு தான் இருக்கிறேன், நானும் இன்னும் ஹிஜாப் போடல அல்லது ஹிஜாப் அறிகின்றேன், தவறு பண்ணல, என்னுடைய வீட்டில் இன்னும் தவறுகள், என்னுடைய கணவன்மாருடைய சம்பாத்தியத்தில் இன்னும் ஹராம் கலந்திருக்கிறது. மகள் ஆலிமாகியாச்சு, ஹாஃபிதாகியாச்சு, அதனால் என்னுடைய கொடுக்கல் வாங்கலை ஹலாலாக்கணும், சுத்தமான முறையில் தொழிலை செய்யணும். ஹலாலை கொடுத்தா தான் அவர்களால் அமல் செய்ய இயலும், ஹராம சாப்பிட்டா அவர்களால் அமல் செய்ய இயலா. அதனால் வீட்டில் உள்ள பெரிய தாயும் உங்களை நீங்கள் மாற்றணும். மகளுக்கு தோதுவா அந்த தாய்மார்கள் எங்களுக்கு வயிற்று வைத்திருக்கிட்டானே, அதனால் இல்லை. நாங்கள் எப்படியாக இருந்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்போடுக்கு அழைத்துக் கொண்டு போக ஆயத்தமான நேரத்தில் சௌதாவை கூப்பிட்டாங்க. சௌதா வாங்க, உம்மஹாத்து மூமினின் எல்லாம் நாங்கள் ஹஜ்ஜுக்கு கூட்டிக் கொண்டு போகிறோம், நபிலான ஹஜ்ஜு, உங்களுக்கு மேக்ஸிமம் பாதுகாப்பு தருவோம். அதில் சௌதா ரதி அல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களோட வீடுகளிலேயே நீங்க தங்கியிருங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் நபிலான ஹஜ்ஜுக்கு கூட என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியில வர மாட்டேன், நான் இதற்கு பின்னால வீட்டிலிருந்து வரமாட்டேன், என்னுடைய ஜனாசா தான் வீட்டிலிருந்து வரும், அது வரைக்கும் வெளியில வரமாட்டேன் என்று சொன்னதோட மட்டுமல்ல, சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மூத்தாகிற வரைக்கும் வீட்டிலிருந்து வெளியில வரல, ஜனாசாவை தான் அந்த வாசலால கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி குர்ஆனுடைய அடிப்படையில ஹதீசுடைய அடிப்படையில வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் நாங்களும் நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், நாங்கள் இன்னும் எங்களை ஆன்மீக துறையில வளர்க்கணும், அமல்கள் சுண்ணத்துகளை பேணுதலா எங்களை பார்த்து மக்கள் முன்மாதிரியாக எங்களை பார்க்கணும். இப்படி உலமாக்கள் ஆலிம்கள் வாழ்றாங்க, அதே போன்று நாங்களும் வாழணும். இந்த வீட்டில் இந்த ஆலிமா இப்படி வீட்டுடைய சூழலை வச்சிருக்கிறா, நானும் என்ன வைக்கணும், இந்த ஹாஃபிதாவுடைய வீட்டுடைய சூழல் இப்படி, நானும் இப்படி வைக்கணும் என்று கொஞ்சம் கொஞ்சமா மற்றவர்கள் ஊர் மக்கள் நம்முடைய மஹல்லாவாசிகள் மாறினா அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய வெற்றி. இதை அல்லாஹ் நிச்சயமாக பொருந்திக் கொள்வான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
வஸ்ஸலாம். When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. سبحان الله والحمد لله ولا إله